إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الحمد لله கண்ணியத்திற்குரிய அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளால் தொடர்ந்து சில அமர்வுகளில் கனிவான மனைவி என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறந்த குடும்ப பெண்மணியின், ஒரு சிறந்த முஸ்லிமான மனைவியின் குணாதிசயங்கள், பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தை சிறப்பாக நடத்தி செல்வதற்கு கணவனோடு அவளுடைய உறவு எப்போதும் பசுமையாக, பாசமாக, அன்பாக, ஆழமான ஒரு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதற்குரிய அந்த விளக்கங்களை நாம் படித்து வருகிறோம், பார்த்து வருகிறோம். இதற்கு முந்திய தொடரிலே, குறிப்பாக சென்ற வாரம் நாம் பேசிய நமது உரையிலே, ஒரு முஸ்லிமான மனைவி தனது கணவனுக்கு பணிவிடை செய்வது அவசியமா இல்லையா என்பதை பற்றி பல ஆதாரங்களோடு பேசும்போது, கண்டிப்பாக தனது கணவனுக்கு பணிவிடை செய்தாக வேண்டும் என்பதை ஆதாரங்களோடு நாம் பார்த்தோம். அதன் தொடரிலே மேலும் சில விளக்கங்களை தெரிந்து கொள்வதோடு, எப்படியெல்லாம் பணிவிடை செய்து கணவனின் கல்பை கொள்ளையடிப்பது என்பதை பற்றிய சில விஷயங்களை நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். மேலும் சில விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பணிவான பெண்ணைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான, நல்ல முஸ்லிமான பெண் என்று விளக்கம் சொல்கிறான் என்பதை சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஃபஸ்ஸாலிஹாது கானிதாத். சாலிஹ் என்றால் உங்களுக்கு தெரியும், நல்லவர் என்று சொல்லப்படும். சாலிஹா, நல்ல பெண். சாலிஹாத், நல்ல பெண்கள். யாரை அல்லாஹு தஆலா நல்ல பெண்கள் என்று சொல்கிறான், அதாவது ஒழுக்கத்தாலும் குணத்தாலும் இறை நம்பிக்கையாலும் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளாலும் சாலிஹான பெண்மணி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும்போது, அவர்களுடைய ஒரு முக்கியமான பண்பை இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். சூரா அல்-அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் அதனுடைய 35வது வசனத்தில் நீண்ட விளக்கத்தோடு ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் குணாதிசயங்களை, பண்புகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த அன்-நிசாவுடைய 34வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடும் போது, ஃபஸ்ஸாலிஹாது கானிதாத், சாலிஹான பெண்கள் பணிந்து நடப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது பணிந்து என்று சொல்லும் பொழுது இரண்டு வார்த்தைகள் அரபியிலே பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று தவாது என்ற வார்த்தை, இரண்டாவது கனத எக்குனுத்து குனூத் என்ற வார்த்தை. அதாவது உடல், உள்ளம், குணம், அசைவு, அமைதி என்று எல்லா வகையிலும் ஒரு நிறைவான ஒரு பணிவை மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக, விருப்பத்தோடு, எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல், இறை பொருத்தத்தை மட்டுமே ஒரு அடிப்படையாக வைத்து வெளிப்படுத்தக்கூடிய பணிவுக்குத்தான் குனூத் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா அதைத்தான் இங்கே சொல்கிறான், ஃபஸ்ஸாலிஹாது கானிதாத், சாலிஹான பெண்கள் அவர்கள் பணிந்து நடப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப பணிந்து நடப்பவர்கள் என்றால் யாருக்கு பணிந்து நடப்பவர்கள்? ஒவ்வொரு முஸ்லிமும் முதலாவதாக அல்லாஹுவிற்கு பணிந்து நடக்க வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. லா தாஅத லி மக்லூக்கின் ஃபீ மஅஸியத்தில் காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் படைப்பாளன், படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் படைப்புகள் யாருக்கும் கீழ்ப்படியக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். ஆகவே ஒரு முஸ்லிமான பெண் கணவனுக்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடப்பால், ரப்புக்கு அடுத்ததாக, ரப்புக்கு அடுத்ததாக கணவனுக்கு பணிந்து நடப்பால். ஆகவேதான் மற்றும் ஒரு ஹதீஸையும் நாம் சென்ற அமர்விலை பார்த்தோம், அதற்கு முந்தைய அமர்விலும் பார்த்தோம், அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடுவதாக இருந்தால் கணவனுக்கு கட்டளையிட்டிருப்பேன், மனைவிக்கு கட்டளையிட்டிருப்பேன், கணவனுக்கு சஜிதா சிரம் பணியும்படி. அப்ப அந்த பணிந்து நடத்தல் என்பதற்குள் பணிவிடை செய்தல் என்பது உள்ளே இருக்கிறது. பணிவிடை இல்லாமல் பணிவு என்பது அறவே எதிர்பார்க்க முடியாத ஒன்று. பணிவிடை செய்யாத யாரையும் பணிந்து நடப்பவர்களாக யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இது எல்லா மொழியிலும் உள்ள, எல்லா வழக்கத்திலும் உள்ள ஒரு அகராதி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோக ஏனைய ஆதாரங்களையும் நாம் பார்த்தோம். நபிமார்களுடைய மனைவிமார்கள் எப்படி பணிவிடை செய்தார்கள், சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் எப்படி பல பணிவிடைகளை செய்தார்கள், வரலாற்றிலே முஸ்லிமான பெண்கள் தங்களது கணவன்மார்களுக்கு எப்படியெல்லாம் பணிவிடை செய்து நடந்தார்கள் என்பதை ஓரளவுக்கு சுருக்கமாக நாம் பார்த்தோம். ஆகவே சென்ற அமர்விலிருந்து நாம் சுருக்கமாக பெறுவது, ஒன்று, மனைவி கண்டிப்பாக கணவனுக்கு பணிவிடை செய்தாக வேண்டும். இரண்டாவது, அந்த பணிவிடை ஏதோ வாழ்க்கைக்கு நாம் அடிமையாகிவிட்டோம், இவருக்கு வாக்கப்பட்டு விட்டோம், செய்தே ஆக வேண்டும் என்ற அந்த வேண்டா வெறுப்போடு, கட்டாயத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல், வேண்டா வெறுப்போடு செய்யக்கூடாது, கட்டாயத்தின் அடிப்படையில் இல்லாமல் விருப்பத்தோடும் மறுமையின் நன்மையை ஆதரவு வைத்தும் அல்லாஹுவின் பொருத்தத்தை ஆதரவு வைத்தும் அந்த மனைவியின் பணிவிட இருக்க வேண்டும். புரியுதா? இதுவரைக்கும் நம்ம சென்ற வார அமர்வுடைய சுருக்கம். இந்த வாரம் நம்ம என்ன விஷயங்களை பார்க்க போறோம்? கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவனுடைய பங்கு என்ன, மனைவியின் பங்கு என்ன? ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவனின் பங்கு, மனைவியின் பங்கு என்ன என்பதை கணவனும் புரிந்தாக வேண்டும், மனைவியும் புரிந்தாக வேண்டும். இந்த இருவரும் தங்களின் பங்களிப்பை சரியாக புரியவில்லை என்றால் குழப்பங்கள் உள்ளே நுழைந்துவிடும். காசு கொடுக்காம டிக்கெட் வாங்காம உள்ளார வந்துடும். எது? இந்த புரிந்துணர்வு இல்லை என்றால் குழப்பங்கள் தானாக உள்ளே நுழைந்துவிடும். நீங்க எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் சாத்தி விட்டாலும் காற்று எப்படி உள்ளே நுழைகிறதோ அது போன்று குழப்பத்தின் காற்று அல்ல, குழப்பத்தின் புயல் காற்றே உள்ளே நுழைந்துவிடும். நீங்க எல்லா கதவையும் சாத்தி வைத்திருந்தாலும் சரி, புயல் காற்று, குழப்பத்தின் பிரச்சனைகளின் புயல் காற்று, புயல் காற்றுன்னு சொல்லுங்க, சூறாவளின்னு சொல்லுங்க, சுனாமின்னு சொல்லுங்க, இன்னும் என்னென்னத்தை சொல்லணுமோ, பூகம்பன் சொல்லுங்க, நிலநடுக்கன்னு சொல்லுங்க, என்னென்ன பேராபத்துகளுக்கு பேர்கள் இருக்கின்றனவோ அவை எல்லாவற்றையும் நாம் சொல்லலாம். அதை விட பயங்கரமான ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கை சிதறுவது, இல்லையா? என்ன குடும்ப வாழ்க்கை சிதறுவது? இந்த பேராபத்துகளை விட பயங்கரமான ஒன்று. ஏன் எப்படி? பேராபத்து நடந்தது, அல்லாஹ்வுடைய விதியின்படி நடந்தது. இறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே, அவர்கள் முஸ்லிம்களாக மூமின்களாக இருந்தால் ஷஹீதுகள். இந்த துயர சம்பவத்தை பொறுத்து கொண்ட பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கின்றான். உபஷிரி சாபிரி. ஆக ஒரு முஸ்லீமுக்கு அவன் துன்பத்திற்கு பிறகு அவன் உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது இறந்து அல்லாவிடம் சென்றிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவனுக்கு இரண்டு நன்மைகளில் ஒன்று உண்டு இல்லையா? நன்மை எப்போதும் அவனுக்கு கிடைக்காமல் போவதில்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு பிணக்கு ஏற்பட்டால், இதனால் இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மீறக்கூடியவர்களாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மீறக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் அங்கே நரகம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கணவன் வரம்பு மீறினாலும் சரி அல்லது மனைவி வரம்பு மீறினாலும் சரி, பிறகு இருவரில் ஒருவர் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்றாத காரணத்தால் அங்கே பிரிவு ஏற்படும் போது, மனவிலக்கு ஏற்படும் போது, இருவருக்கும் இடையிலே சண்டை சச்சரவு ஏற்பட்டு குழப்பங்கள் ஏற்பட்டு பிரிவு ஏற்படும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மட்டுமல்லாமல் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய குழப்பமான ஒன்றாக மாறியிருப்பதை பார்க்கும். உங்களுக்கு நாம் இந்த ஹதீஸை பலமுறை சொல்லியிருக்கலாம். ஷைத்தான் தனது அரிசை கடலின் மேற்பரப்பிலே அமர்த்துகின்றான், வைக்கின்றான். ஒவ்வொருவரையா கூப்பிட்டு 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 தனது குட்டிச்சாத்தான்களை கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன செய்தா என்ன செய்தா என்று விசாரிக்கிறான். கடைசியில் ஒரு குட்டிச்சாத்தான் வருகிறான். அவன் சொல்கிறான், நான் கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே முயற்சி செய்து கொண்டே இருந்தேன், முயற்சி செய்து கொண்டே இருந்தேன், இறுதியாக அவர்களை நான் பிரித்து விட்டேன் என்று சொல்கிறான். உடனே அந்த குட்டி சைத்தான அந்த பெரிய இப்லீசு கட்டி அணைத்து தழுவிக் கொள்கிறான், நீதான் என் ஆள் என்று சொல்லி. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல்கள், கைட்லைன்ஸ், யார் எப்படி நடக்க வேண்டும் என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைட்லைனை ஒருவர் மீறும் போது மற்றவருக்கு அவருடைய திருமண ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்குண்டான அனுமதியையும் மார்க்கம் வழங்கியிருக்கிறது. அப்படி ஒருவர் மனவிலக்கை தரும்போதோ அல்லது மனவிலக்கை கேட்கும் போதோ மற்றவர் முரண்டு பிடிக்க கூடாது, அதுவும் ஆபத்தான ஒன்று, அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்று என்பதையும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இங்கே ஏன் திருமணங்கள் அதனுடைய நோக்கத்தை அடையாமல், திருமணங்கள் அதனுடைய நோக்கத்தை அடையாமல், அதனுடைய பலாபலன்களை தராமல் திருமணம் மன முறிவிலே, மனவிலக்கிலே, விவாகரத்திலே சென்று முடிந்து விடுகிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது, பல நிகழ்வுகளை பல சம்பவங்களை நாம் கேட்கும்போது அங்கே இதுவும் ஒரு காரணமாக இருப்பதை நாம் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. அது என்ன காரணம்? மனைவி தன்னுடைய பங்களிப்பை குடும்ப வாழ்க்கையில் கொடுக்காமல் இருப்பது. அது என்ன பங்களிப்பு? ஒன்று, முதலாவதாக கணவனுக்கு பணிவிடை செய்வது, பணிவிடையை கொண்டு கணவனை திருப்திப்படுத்துவது. நல்ல கவனமாக கேட்கணும். பணிவிடையை கொண்டு கணவனை திருப்திப்படுத்துவது. இங்கே ஒரு பெண் குறை செய்யும் போது, இங்கே ஒரு பெண் தனது பங்களிப்பை சிறப்பாக செய்ய தவறும் போது, ரப்பி ஸிதினி இல்மா, இங்கே ஒரு பெண் அலட்சியத்தை கையாளும் போது, இங்கே ஒரு பெண் இந்த இடத்திலே இந்த விஷயத்திலே ஒரு முஸ்லிமான பெண் அவள் கவனமற்றவளாக, இந்த பணிவிடை என்பதை உதாசீனப்படுத்தியவளாக அவள் வாழ முயற்சிக்கும் போது, அங்கே கணவனின் உள்ளத்திலிருந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சருக ஆரம்பித்து கொண்டே போகிறாள்.
கணவனின் உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வெளியேற ஆரம்பிக்கிறாள். இறுதியாக கணவனின் உள்ளத்திலே அவளுக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்து கண்ணியம் இல்லாமல் போய்விடுகிறது. பிறகு கணவனுக்கு அந்த மனைவி அவளுடைய தோற்றத்தால் அழகானவளாக இருந்தாலும் அவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த கணவனுக்கு கசப்பு வெறுப்பு, அந்த கணவனுக்கு அவள் மீது ஒரு விதமான அவளை பார்த்தாலே அவளை விட்டு தூரம் செல்ல வேண்டும், அவள் மீது அவனுக்கு ஒரு விதமான ஒரு அவளை பார்த்தாலே ஒரு விதமான என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. பிறகு இந்த நிலைதான் கணவன் அந்த பெண்ணை தலாக் விடும்படி தூண்டுகிறது அல்லது அவளை புறக்கணிக்கும்படி தூண்டுகிறது. புரியுதுங்களா, கவனிக்கிறீங்களா? கணவனுக்கு பணிவிடை செய்யாமை ஒன்று, அறவே பணிவிடை செய்யாமை. இரண்டாவது, பணிவிடை செய்தாலும் செய்ய வேண்டிய விதத்தில் செய்யாமல் இருப்பது. மூன்றாவது, செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யாமல் இருப்பது. நான்காவது, பணிவிடை என்ற பெயரிலே, பணிவிடை என்ற பெயரில் அவள் பணிவிடைக்கு மாற்றமான விஷயங்களை செய்வது. அறவே பணிவிடை செய்யாமல் இருப்பது இது கண்டிப்பாக மனமுறிவில் கொண்டு போய்தான் விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு பெண்ணு, நான் சோறாக்கி தரமாட்டேன், உனக்கு எந்த துணிமணியும் துவைத்து தரமாட்டேன், வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சா, அப்படிப்பட்ட மனைவியை உங்களில் யாராவது புண்ணியவான் தயாளன் இருக்காங்களா வச்சுக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இருக்கீங்களா? என்ன யாரும் அந்த அளவுக்கு பெரிய தயாள மனசுல, சரி பரவாயில்ல உன்னை கட்டிட்ட இருந்துட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு இங்க யாரும் பொறுமசாலி கிடையாதுங்க. கண்டிப்பா இது உடனடியாக மன முறிவுல கொண்டு போய் விடும். இங்க நான் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்கிறவங்க இப்போதைக்கு இருக்காங்களான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னே சொல்லலாம். சரியா? இல்லை. சரி, அப்ப ஏதோ பணிவிடை செய்வதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். இங்கே நான் உங்களுக்கு எந்த விஷயத்தை தொடப்போகிறேன் என்றால், எந்த பணிவிடையின் மூலமாக கணவனின் அந்த உள்ளம் முழுவதையும் ஒரு பெண்ணால் தனது கட்டளைக்குள், தனது ஆளுமைக்குள், தனது வசீகரத்திற்குள் வைத்துக் கொள்ள முடியும். ஒன்று, பணிவிடையின் எந்த பாணியால் கணவனுடைய முழு முகப்பத்தையும் பெற்றவளாக அந்த பெண் இருக்க முடியும், அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். புரியுதா? கடமையான பணிவிட, நம்ம ஹாஜியார் சொன்ன மாதிரி சாப்பாடு ஆக்கி போடுறது, துணிமணி துவைச்சு கொடுக்கறது, வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் நடந்துருது. ஆனால் இங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம், இதெல்லாம் நடக்கிறது அல்லவா, இதை நாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன், கொஞ்சம் மோடிஃபை, இது அப்படியே இந்த நடக்கிறது நடக்குது அல்ஹம்துலில்லாஹ், இந்த நடக்கக்கூடிய அந்த பணிவிடைகளை எப்படி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன், கொஞ்சம் மோடிஃபை செய்தால், அதிலே கொஞ்சத்தை சேர்த்து கொண்டு, கொஞ்சம் தேவையற்ற சில விஷயங்களை அங்கே குறைத்து கொண்டு அதை ஒரு ஒழுங்குபடுத்திவிட்டால் அந்த பணிவிடை கணவனுக்கு சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் சொர்க்கத்திலே ஹூர் தனக்கு முன்னாடி இருப்பதை போன்று, ஹூருக்கு முன்னால் தான் இருப்பதை போன்று அவன் உணர்வான். அது தான் மனைவி கண்ணக்கரேர்னு கருப்பா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் ஒரு ஹூராக தனது மனைவியை பார்ப்பான். அப்படி இல்லை என்றால் தான் மனைவி இப்பத்தான் உலக அழகி பட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரி, அவளை பார்த்தாலே எர்மமான பார்த்த மாதிரி அவனுக்கு இருக்கும், அல்லது காண்டாமிருகத்தை பார்த்த மாதிரி அவனுக்கு இருக்கும். சரியா? இங்கே நான் உங்களுக்கு சொன்னேன் சற்று முன்பு, பணிவிடைகள் நடக்கின்றன, கவனிங்க. நான் இன்றைக்கு நிறைய ஆயத்து ஹதீஸ்லாம் உங்களுக்கு இப்போ சொல்ல மாட்டேன், ஆரம்பத்தில் ரெண்டு ஆயத்து ஹதீஸ் சொல்லிட்டேன், இப்போ வந்து உங்களுக்கு அதனுடைய யதார்த்தத்துக்குள்ளார தான் உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்யும். இங்கே பணிவிடைகள் நடக்கின்றன ஆனால் பணிவு இல்லாமல், பணிவிடைகள் நடக்கின்றன, ஆனால் பணிவு இல்லாமல். உணவுகள் பரிமாறப்படுகின்றன, ஆனால் அன்பை வெளிப்படுத்தாமல். ஆடைகள் துவைத்து தரப்படுகின்றன, ஆனால் அது கணவனின் மீதுள்ள பாசத்தால். உங்களுக்கு நான் இதை செய்து உங்களது திருப்தியையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் தேடுகிறேன் என்ற உணர்வை வெளிப்படுத்தாமல் அங்கே எல்லாம் நடக்கின்றன, ஆனால் உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. அங்கே தேர் இஸ் ஆக்ஷன், எல்லாம் நடக்கின்றன, ஆனால் அங்கே இன்டென்ஷன், எண்ணங்கள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. அங்கே நோக்கங்கள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. அங்கே வார்த்தைகள் பரிமாறப்படுவதில்லை. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்று சொன்ன உங்களுக்கு சொல்லட்டுமா வேணாமா? இப்ப என்ன மாதிரி ஒரு மௌலானா பயன் பண்ணிருக்கிறார், சரியா? என்ன விட பெரிய மௌலானு வச்சுங்க, நான் தான் மௌலானாவே இல்லையா? அட்டி தட்டுறாரு, டேபிள் தட்டுறாரு, காரசாரமா பேசுறாரு, திடீர்னு அழுகுறாரு, திடீர்னு சிரிக்கிறாரு, எல்லாம் நடக்குது, ஆனா சவுண்ட் வரல. என்ன வரல? ஆக்ஷன். அவர் பேசுறா திடீர்னு அழுகுறாரு, உட்காந்துருக்கவங்களாம் ஓன்னு அழுகுறாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீ அதை ரெக்கார்ட் பண்ணதை போட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா என்ன இல்லாம சொல்லுங்க, எப்படி இல்லாம, சவுண்ட் இல்லாம எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? என்னடா அது, திடீர்னு எல்லாம் அழுதாங்களே, ஏன் அழுதாங்க? திடீர்னு எல்லாம் சிரிச்சாங்களே, ஏன் சிரிக்கிறாங்க? திடீர்னு மோலனா பெஞ்ச போட்டு ஒரு தட்டு தட்டினார, எல்லாரும் பயந்துட்டாங்களே, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் உங்க டிவியில உங்க கம்ப்யூட்டர்ல சவுண்டு வேலை செய்யல, குழப்பமா இருப்பீங்க. சரி, என்னமோ நடக்குது போல இருக்கு, ஏதோ மேலோகத்து கதை போல இருக்குது அப்படின்னு இருப்பீங்க. இங்க என்ன நீங்கள் புரிகிறீர்கள், அங்கே ஆக்ஷனை பார்க்கிறீர்கள், ஆனால் அந்த ஆக்ஷனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியாத காரணத்தால் அந்த ஆக்ஷனால் உங்களுடைய உணர்வுகளிலே மாற்றங்கள் ஏற்படுவது கிடையாது. அம்மா சகோதரிகளை, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கொஞ்சம் விஷயத்தை தான் நான் பேச போறேன், அதுதான் விரிவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் விசாலப்படுத்தி கொண்டே போறேன். ஏன்னா மனசுல நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இங்க பாருங்க, இங்கே மனைவி உணவு தட்டை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாள். அழகான உணவு, சுவையான உணவு, மனமான உணவு, ருசியான உணவு, விலை உயர்ந்த உணவு. ஆனால் அந்த உணவை கொண்டு வரும் போதும் கணவனை பார்ப்பதில்லை, அந்த உணவை வைக்கும் போதும் கணவனை பார்ப்பதில்லை. அந்த உணவை வைத்துவிட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லும் போதும் அன்பான வார்த்தைகளை, முத்துக்களை உதிர்ப்பதில்லை. இதுதான் இங்கே இருவருக்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்துகிறது. கணவனின் அன்பிலிருந்து அந்த மனைவி அவள் விலகுகிறாள். இதற்குத்தான் நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். விமானத்தினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பயணம் செய்திருந்தால் உங்களுக்கு தெரியும், அங்கே உணவுகள் பரிமாறப்படும். எப்படி பரிமாறப்படும்? உணவை கொண்டு வருவதற்கு முன்பே உணவை பரிமாறக்கூடியவர் முதலிலே உங்களது முகத்தை பார்ப்பார், உங்களை பார்த்து சிரிப்பார், உங்களுக்கு முன்னால் பணிவான அந்த அசைவுகளை வெளிப்படுத்துவார். பிறகு அந்த உணவை வைக்கும் போது உங்களை பார்த்து கொண்டு வைப்பார், சாப்பிடுங்கள், என்ஜாய் யுவர் ஃபுட். எப்படி சொல்வார்கள்? நீங்க உணவை நல்ல ருசிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க என்று சொல்லி வைப்பார்கள். பிறகு கேட்பார்கள், உணவு உங்களுக்கு பிடித்ததா, மாற்றங்கள் எதுவும் வேண்டுமா, ஏதாவது நீங்க மாற்ற விரும்புறீங்களா, உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். எப்படி இருக்கும் அந்த கவனிப்பு? நீங்க கேட்கலாம், அதற்கு இதெல்லாம் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா, எங்களுக்கு இருக்கிற வேலையில் இந்த குய்யான் குய்யான்னு ஒன்று கத்திக்கிட்டு கிடக்குது, இங்கே கியான் கியான்னு ஒன்று கத்திக்கிட்டு கிடக்குது, அங்கே உசு பெஞ்சிட்டு ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குது, இங்கே ஒன்று அப்படி இருக்குது, இங்கே ஒன்று அப்படி இருக்குது, இதுக்கிடையிலலாம் இதெல்லாம் நடக்கணுமா, நடக்க முடியுமான்னு கேட்டால் நடக்கலாம், மனதிலே இடம் இருந்தால். மனதிலே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு லைஃப் சொர்க்கமாக ஆக்க வேண்டும், லைஃபை சொர்க்கமாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினால் இதெல்லாம் நடக்கணும், நடக்க வைக்க வேண்டும். அப்பதான் இந்த லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணி வாழ முடியும். இல்லைனா மௌத் வராதா, எப்படா மூத்தப்போ, சீக்கிரமா செத்து போனா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நீங்க துவா செஞ்சுட்டு உட்காந்துருக்கணும். அல்லாஹு தஆலா வாழ்க்கையை நேசிக்க சொன்னானா, வாழ்க்கையை அல்லாஹ் வெறுக்க சொன்னானா சொல்லுங்க? வாழ்க்கையை அல்லாஹ் நேசிக்க சொல்லி இருக்கிறான், வாழ்க்கையை வெறுக்க கூடாது. வாழ்க்கையை வெறுப்பது தற்கொலையின் முதல் படி. வாழ்க்கையை வெறுப்பது தற்கொலையின் முதல் படி. தற்கொலை செய்து கொள்பவனிடத்திலே கேளுங்கள், ஏன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று. வாழ்க்கையை அவன் வெறுக்கிறான், எனவே அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். வாழ்க்கையை ஆசைப்பட்டவன், வாழ்க்கையிலே ஈடுபாடு கொண்டவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஏன்? வாழ்ந்தால்தான் இபாதத்தை செய்ய முடியும், வாழ்ந்தால்தான் நாம் நன்மைகளை சேகரிக்க முடியும், வாழ்ந்தால்தான் அதிகமாக ஆகிறதுக்குண்டான கட்டுச்சாதங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கணவன் மனைவியோடு வாழ்வது ஒரு இபாதத், இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களது மனைவி இடத்திலே உங்களது ஆசையை தீர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். சஹாபாக்கள் தகச்சு போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃப் யக்தி ரஜுலுன் ஷஹவத்தஹு, மனிதன் தனது இச்சையை அல்லவா அதன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கிறான், அதற்கு நன்மையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அதற்கு நன்மை. யோசித்து பாருங்கள், அவன் அதை ஹராமிலே வைத்திருந்தால் பாவமா இல்லையா, ஹலாலிலே வைத்தால் பிறகே நன்மை இல்லை. இன்னும் சொன்னார்கள் நபி அவர்கள், உங்களது மனைவிக்கு ஒரு உணவு கவளத்தை எடுத்து வாயிலே ஊட்டி விடுவது அது ஒரு சதக்கா தர்மம் என்று சொன்னார்கள். இதைவிட வாழ்க்கையின் தத்துவத்தை சுவைப்பதற்கு வேறு என்ன நபிமொழிகள் நமக்கு வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்ப நமது சகோதரிகள் தங்களது கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். ஆனால் எப்படி பணிவிடை செய்கிறார்கள்? நல்ல பயான அழகா பெரிய டிவியில போட்டு விட்டுட்டு சவுண்ட ஆஃப் பண்ணிட்டு பார்க்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள். உணவு சமைத்து தருகிறார்கள். சமைத்து வரும்போதும் கணவனை பார்த்து சிரிப்பதில்லை, கணவனின் மீது அன்பை வெளிப்படுத்துவதில்லை. நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த உணவை சமைச்சிருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லட்டுமே, சுபா அப்படியா எனக்காக சமைச்சிங்களா நீங்க? அதுக்கப்புறம் அதில் உப்பு கூட இருந்தாலும் சரி, புளிப்பு கூட இருந்தாலும் சரி, எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி பிரியாணியை நான் புகாரியில கூட சாப்பிட்டதில்லைன்றாங்க. இந்த மாதிரி சமைச்சு வைத்து விட்டு எப்படிங்க இருக்குது, உங்களுக்காக நான் சமைச்சேன், கஷ்டப்பட்டு சமைச்சேன், படிச்சு படிச்சு சமைச்சேன், கேட்டு கேட்டு சமைச்சேன், நல்லா சாப்பிடுங்க திருப்தியா அப்படின்னு ஒரு மனைவி சொல்லி சொன்னா உண்மையான உணர்வு உள்ள கணவனாக இருக்கணும். அது வேற, இவன் வேற எங்கேயாவது கிறுக்கனா இருந்தான்னு வச்சுங்க, ஆமா இடத்து கிழிச்சனின்றான். இப்படியும் இருக்கிறது, இரண்டு பக்கம் இந்த பக்கமும் தவறு இருக்கக்கூடாது. அப்ப உணர்வு உள்ள மனைவியை மதிக்கக்கூடிய கணவன், மனைவியிடத்திலிருந்து இப்படிப்பட்ட பாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த கணவனுக்கு எப்பா தட்பாட் பரிசு அடிச்ச மாதிரி, அப்பா 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஒரு பெரிய பரிசு கிடைச்சா இவனுக்கு எப்படி இருக்கும், அப்பா இந்த அன்பையல்லவா நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கு இந்த உணவின் ருசியை விட உனது அன்பிலிருந்து நீ பாசத்தோடு என்னை பார்த்து சிரிச்ச பாரு, அந்த பல்லு பாரு, அது எவ்வளவுதான் மஞ்சளா இருந்தாலும் சரி முத்து மாதிரி மினுக்குது, எப்படி அந்த பல்லு பிறக்காத மஞ்சள் பல்லா இருந்தாலும் சரிதான், எனக்கு மெர்க்குரி லைட் மாதிரி மினுக்குது பாரு அப்படிமா, சுபஹானல்லாஹ். இதாங்க அன்புங்கிறது, இதுதான் பாசம் என்பது. இப்ப ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணை சாதாரணமா ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அந்த பொண்ணை விரும்புறதுக்குண்டான வெளிப்படையான அழகு வச்சீகரமே இல்லை, சரியா? கருப்பா இருக்கா, லேசா வாயை திறந்தாலே 4 புள்ளும் வெளியே வந்துருது, இப்படி திரும்பி பார்த்தானா நம்மளை பயம் ஊத்துற மாதிரி இருக்குது பார்வை, குரல் வாயை திறந்து பேசுனா வேற மாதிரி இருக்குது, இப்படி குறைகளையா நீங்க கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அந்த பொண்ணையும் ஒருத்த லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க, கவனிங்க, பாயிண்ட் கவனிக்கணும், அந்த பொண்ணை ஒருத்த லவ் பண்றான். அப்படி லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு அவன் ஒரு லவ் லெட்டர் எழுதுறான், எப்படி எழுதுவான் சொல்லுங்க, சொல்லுங்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பயம் வருகிறது, நீ பேசினாலே நான் பேய் பேசுவதாக உணர்கிறேன். சொல்லுங்க, நீ பல்லை மட்டும் தயவு செய்து காட்டி விடாதே அப்படின்னு எழுதுவானா, வேற எப்படி எழுதுவான் சொல்லுங்க? சொல்லுங்க, உன்னை பார்த்தால் எனக்கு மனம் குளிர்கிறது. நீ யார் தெரியுமா, உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அழகை நான் பார்த்ததில்லை. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இப்படித்தான ஒவ்வொருத்தரும் சொல்றான். அப்ப என்னங்க, எதுங்க உண்மை சொல்லுங்க? யாராச்சும் ஒருத்தங்க தானங்க அப்படி இருக்க முடியும் இல்லையா? உலகத்திலேயே இப்படிப்பட்ட அழகுனா ஒருத்தங்க தானே இருக்க முடியும். எல்லாரும் இப்படித்தான் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அங்கே வெளிரங்கமான அழகு வேலை செய்வதில்லை, உள்ளத்தினுடைய அன்பு பேசுகிறது. உள்ளத்தில் உள்ள அன்பு பேசுகிறது. அதான் ஒருத்தர் மஜ்னூன்ட்ட போனாரு. ஆனா மஜ்னூனு இந்த லைலா பின்னாடி அலையிறிய, மஜ்னூனு இந்த லைலா பின்னாடி இப்படி அலையிறிய, அந்த லைலா யாரு தான்? லைலா ஏண்டா இப்படி பைத்தியம் பிடிச்சி அலையிற அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, இதோ அந்த தெருல போங்க, இதோ அந்த வீட்டில் பாருங்க, அவ தான் லைலா அப்படின்னா. இவரும் ஏதோ ஒரு சாக்கு வச்சு போனார், ஏதோ பெரிய உலக மகாராசியா இருப்பா போனார். பார்த்தா அப்படி எந்த அழகுமே கிடையாதுங்க, சாதாரண ஒரு பெண்ணை போன்றுதான் அந்த லைலா இருக்கிறான். கருப்பு, மற்றபடி ஏதோ ஒன்று வச்சுங்களேன். பார்த்த உடனே பொதுவாக ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது தானே உள்ளங்கள் ஈர்க்கப்படும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதோட மகனை இதுக்காடா இவன் இப்படி பைத்தியம் முடிச்சு அலையிறான், ஊரெல்லாம் இவன் பேரு, எங்க பார்த்தாலும் இவனுடைய சர்ச்சா, எங்க பார்த்தாலும் இதே குழப்பம், ஒரே கவிதை 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 கவிதையா எழுதி வாழும் பொழுதே உலகமெல்லாம் இந்த கவிதை வேற பரவிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு அவனை ஒன்னு ரெண்டு இல்லைன்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நேரா வந்து அட பைத்திய கரப்பில என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பின்னாடியா நீ வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிற, உன் திறமையெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிற, அவளை பார்த்தா பாசமாடா வருது, பிரியமாடா வருது, ஆசையாடா வருது, உனக்கு என்னடா ஆச்சு உன் கண்ணுக்கு? இவன் ரொம்ப கூலா கேட்டுட்ட, மைடியர், நீங்க பார்த்தது உன் கண்ணை கொண்டு, உங்க கண்ணை கொண்டு, என் கண்ணை கொண்டு என் லைலா வைப்பார் அப்படின்னா. எப்படி சொன்ன? நீங்க பார்த்தது உங்க கண்ணால என் லைலாவை பார்த்தீங்க, நீங்க என் கண்ணால என் லைலாவை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த லைலாவுடைய அருமண்ணா இல்லையா? என்னங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நான் பொதுவா சொல்றேன், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சொல்றேன். நம்ம இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல மெட்ராஸ்ல போவோம். அப்படி போகும்போது ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாங்க. இவனை பார்த்தா சகிக்க முடியாத மாதிரி இருக்கும், அவளை பார்த்தா அழகா இருப்பாங்க. என்னடா இது, என்னடா சகிக்க முடியுது, இவனை பார்த்தாலே சகிக்கல, இவனை இவன்கிட்ட போய் ஒருத்தி அழகான ஒருத்தி கொஞ்சிக்கிட்டு இருக்காளுன்னா, உங்களுக்கு அவன் அழகில்லாமல் இருக்கிறான், ஆனால் அவள் இவனை நேசிக்கிறாள், எனவே அழகாக தெரிகிறான். புரியுதா இல்லையா? இதாங்க விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க லைஃப்ல. அன்புதான் அழகை கூட்டுகிறது, வெறுப்புத்தான் அழகை குறைக்கிறது. அன்புதான் அழகை கூட்டுகிறது, அழகற்ற ஒன்றை அழகாக காட்டுகிறது, வெறுப்புத்தான் அழகான ஒன்றையும் அழகற்றதாக காட்டி அசிங்கமாக காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் அன்பை ஆழமாக பதிய வைக்கும்படி, அன்பை ஆழமாக வேறொன்று செய்யும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். எனவேதான் இந்த தலைப்பினுடைய தொடக்கத்தில் நம்ம சொன்னோம், பேச்சிலே எப்படி பேச வேண்டும் என்று. இப்ப அதையும் இதையும் நம்ம முடிச்சு போடணும். எதையும் அந்த கனிவான அன்பான பாசமான பிரியமான மரியாதையான கண்ணியமான பேச்சையும் இந்த பணிவிடையையும். பணிவிடை நமது சகோதரிகளிடத்தில் இருக்கின்றன, அல்ஹம்துலில்லாஹ், பணிவிடைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த பணிவிடைகள் அழகான கண்ணியமான பேச்சுகளோடு சம்பந்தப்படுவதில்லை. இன்னொரு விஷயம், பேச்சு மட்டும் கிடையாதுங்க, பெண்களுடைய சிறப்பு அம்சமே, பெண்களின் பெண்மையின் சிறப்பு அம்சமே அவளின் அன்பான பார்வையிலே இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பார்வையிலேயே கொன்னுட்டாளா அப்படிமா. ஒரு பார்வையிலேயே, பொதுவா வாலிபர்கள் பேசுறதையும் பல துணுக்குகள்ல படிக்கிறதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா உணர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய யதார்த்தத்தை சொல்கிறேன் இல்லையாங்க. அவ பார்த்தாளா, அதோட பிளாட்ரா, அவளைதான் கட்டு வேணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். என்ன ஏன்டா நீ அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்த அப்படின்னா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சொந்தக்கார பொண்ணு தான், நான் வீட்டுக்கு போயிருந்தேனா, அவன் வந்தா பாரு திடீர்னு, என்னை பார்த்தா பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் இவ்வளவுதான் கட்டுனா கட்டுவேன், இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேணாம். ஏங்கப்பா எப்படி இப்படிலாம் வசனம் பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, சொல்லுங்க பாக்கடா. இதுல வேற அவங்க எனக்கு கல்யாணம்னா அவர் தான் வேணும், இல்லைன்னா யாருமே வேணாம். என்னம்மா இந்த அம்மா பார்த்த உடனே அப்படி சிரிச்சாராம், அந்த சிரிப்புல அவங்க மயங்கிட்டாங்களாம், எனவே எனக்கு அவர் தான் வேணும், இல்லைன்னா எனக்கும் கல்யாணமே வேணாமா, சன்னியாசியா இருந்துருவாங்க. இது என்ன டைலாக்? இது எல்லாரும் பேசுற டைலாக் தான். அத்தா அம்மா உடனே பயந்துடும், அப்படியாமா சரிம்மா என்னம்மா செய்யறதுன்னு சொல்லிட்டு நடக்குதா இல்லையா சொல்லுங்க. அன்பானவர்களே, இங்கே இந்த பணிவிடையோடு இந்த இரண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். இதை நான் உங்களுக்கு வேறு எங்கிருந்தும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலிருந்தும் சொல்கிறேன். ஏன் நீ பாருங்க, சொர்க்கத்து பெண்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பேர் என்னங்க? அல் ஹூருல் ஐன். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? கண்ணழகிகள். என்ன பேருங்க? அல் ஹூருல் ஈன். அவர்களது கண்கள் நல்ல கருவிழியாக அழகாக இருக்கும், வெண்மையாக இருப்பார்கள். அல் ஹூர் என்றால் வெண்மையான பெண்கள், அல் ஈன் என்று சொன்னால் கண்களிலே கவர்ச்சி உள்ளவர்கள். அவ பெண்ணிடத்துல கவர்ச்சி கண்ணு தான், பெண்ணிடத்துல கவர்ச்சி என்ன? கண்ணு தான், பார்வை தான். அதாவது ஒரு ஒரு பெரிய பில்டிங் இடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பாம் போடணும், எவ்வளோ பெரிய புல்டோசர் தேவை இல்லையா? ஆனால் ஒரு பெண்ணுடைய பார்வை இருக்கிறது ஆயிரக்கணக்கான புல்டோசர்களை விட பவர்ஃபுல், ஆட்டம் பாம்பை விட பவர்ஃபுல்ங்க ஒரு பெண்ணுடைய பார்வை. அவ்வளவுதான், விஷத்தில் விஷமும் இருக்கும், இனிப்பில் ஹல்வாவில் ஹல்வாவும் இருக்கும், என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும் ஒரு பெண்ணுடைய பார்வையிலே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையை தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதல் பார்வைக்கு இரண்டாவது பார்வையை தொடர வைத்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அந்த பார்வை, அந்த பார்வை தான். அப்ப இஸ்லாம் ஹூர் பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் அவர்கள் தங்களது கணவனை அப்படியே அன்போடு பார்ப்பார்கள் என்று சொல்கிறது. உருபன் அத்ராபா கணவனை மட்டுமே பார்ப்பார்கள், அப்படியே பார்ப்பார்கள், நேசித்து பார்ப்பார்கள். அந்த பார்வையிலிருந்து நேசம் பொங்குவது தெரியும். புரிஞ்சுக்கலாமா இல்லையா? ஒரு பார்வையிலேயே இது நேசத்தின் பார்வையா அல்லது வெறுப்பின் பார்வையா, இது அன்பின் பார்வையா அல்லது கோபத்தின் பார்வையா என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப இங்க ஒரு மனைவி பணிவிடை செய்யும் போது தனது கண்ணுக்கு அவள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த கண்ணிலே பாசம் தென்பட வேண்டும், அன்பு தென்பட வேண்டும். கணவனை பார்க்கும் பொழுது அந்த கணவனின் அப்படி கிலோ கணக்கில் அல்ல டன்னு கணக்கில் அந்த அன்பை கண்கள் கொட்ட வேண்டும். பாச மழைகளை, அதாவது அடைமழையாக அந்த கண்கள் பொழிய வேண்டும். அந்த வசீகரம் அதுதான் ஒரு கணவனை அந்த மனைவியோடு அப்படியே ஈர்ப்பாக வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். இரண்டாவது, அந்த பெண் அதை தொடர்ந்து அவள் பேசக்கூடிய அந்த பேச்சு. நீ பாருங்க, இங்கே பணிவிடையோடு பார்வை சேர வேண்டும், பிறகு வார்த்தைகள். இப்போ ஒரு பெண்ணுங்க ஒரு சாப்பாடு சமைச்சு கொண்டு வராங்க, சாதாரண சாப்பாடு இருக்கட்டுமே, ஒரு பழைய சாப்பாடு தான், சூடு காட்டி கொண்டு வராங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்பு விளக்குன மாதிரி அந்த பார்வையோடு பார்க்குறாங்க. அந்த கணவனை கூப்பிடுறதுக்குன்னு சொல்லி ஒரு அன்பான பேர் வச்சிருக்கணுங்க. கணவனை கூப்பிடுறதுக்குன்னு அன்பான ஒரு அழகான பேர் இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு கேவலமான கலாச்சாரமாச்ச. ஏங்க வாங்க அப்படிம்பாங்க, நீ ஏங்க வேங்க என்னது இது, இது என்ன பேரா, ஏங்கன்னு ஒரு பேரா அது என்னங்க? இப்படித்தான் என்னங்க வாங்க என்னங்கன்னா கேள்வி, அது பேராகி போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒன்று ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இஸ்லாமில் அழகான பேர் வைக்கணும் கணவனுக்கு, பேர் சொல்லி கூப்பிடணும். இப்போ உடனே என் அன்பு கணவனே அப்படின்னு சொன்னாருன்னா, இது என்னடா இதை நாடகம் பார்க்குறோமா வீட்டில் அப்படின்னு இவர் நினச்சிப்பார். அதனால தமிழில் அப்படி சொல்ல முடியலன்னா அப்போ ஏதாவது ஒரு அரபியில் ஒரு பேர் வைங்க, ஹபீபி, ஜவுஜி, ஹுப்பி, மஹப்பதி, அந்த மாதிரி வேற ஒரு மொழியில் ஒரு பேரை வைங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பேரை வைங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு காண்டாமிருகன்னு வச்சிடாதீங்க, எனக்கு அதான் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல பேரை உங்கள் கணவருக்கு வைங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு அழகான பேரை தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையா? வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறீங்க, அந்த பூனையை செல்லமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, உடனே உடனே அதுக்கு என்ன செய்றீங்க, முதல்ல அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. அந்த பேரை சொல்லி சொல்லி தான் செல்லம் கொஞ்சிறீங்க. காஃபிர்கள் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, நாயை வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு பாத்திரத்தை கொடுக்க ஆரம்பித்தோடனே முதல்ல அதுக்கு செய்கிறது வேலை என்ன, அதுக்கு ஒரு பேரை வைப்பாங்க, அந்த பேரை சொல்லி சொல்லி கொஞ்சுவாங்க. இன்றைக்கு நம்முடைய கணவன்மார்களும் சரி மனைவிமார்களும் சரி இங்கே தான் கொஞ்சம் மைனஸில் இருக்கிறாங்க. மனைவியையும் கணவன் பேர் சொல்லி கூப்பிடுறதுல, அடியே வாடி அப்படிங்கிறது, இது என்னடாது அடியே வாடி, இது என்ன பேர் இது அல்லது ரொம்ப பேர் அறிவாளி இருப்பாங்க, முட்டாள் இங்கே வா, கிறுக்கு இங்கே வா, லூசு இங்கே வா, இவர் பெரிய அறிவாளி மாதிரி, லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பிஹெச்டி பண்ணிட்டு வந்த மாதிரி, அப்புறம் மதினா யூனிவர்சிட்டியில் போய் டாக்டரேட் பண்ணிட்டு வந்த மாதிரி இவர் பேசுவார். இவரே கை நாட்டாக இருப்பார், அந்த அம்மா பிஏ, அந்த அம்மா பிஏ எம்ஏ ஏதாச்சும் படிச்சிருப்பாங்க, இவர் சொல்லுவார், யாரு இந்த கை நாட்டு கிறுக்கு இங்கே வா லூசு, ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது உனக்கு, என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு இவர் சொல்லுவார். இதுதாங்க பிரச்சனை பேச்சு. அப்போ அழகான ஒரு பேர் வைக்கும் கணவருக்கு, ஒரு அன்பான ஒரு பேரை வச்சு அந்த பேரை சொல்லி அழகாக கூப்பிட்டு, உங்களுக்காக பிரியமா செஞ்சிருக்கிறேன், சாப்பிடுங்க சந்தோஷமா, அல்ஹம்துலில்லா அப்படின்னு அந்த ஒரு பழைய சோறை கூட அதை கொஞ்சம் சூடு காட்டியோ அதை கொஞ்சம் அப்படி ஒரு மேக்கப் அதை கொண்டாந்து வச்சு அவங்களும் பக்கத்தில் உட்காந்து அந்த கணவன் சாப்பிடும் பொழுது ரெண்டு வாய் அந்த தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்டாலோ அல்லது கணவனுக்கு ஒரு வாய் அதுலேருந்து ஊட்டி விட்டுட்டு நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களே சொல்லு அப்படின்னு சொன்னாலோ அப்போ எப்படி இருக்கும் லைஃப் யோசிச்சு பாருங்க. 1 கோடி ரூபா 1 கோடி ரூபா தினைக்கும் வருமானம் வருவதை விட, தினைக்கும் 1 கோடி ரூபா வருமானம் வருவதை விட ஒரு ஆணுக்கு உண்மையான மகிழ்ச்சி இப்படிப்பட்ட மனைவியின் மூலமாகத்தான். சத்தியமா சொல்றேன், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா கண்டிப்பா உண்மைதான், ஹைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, துன்யாவுடைய செல்வங்களில் சிறந்த செல்வம் ஸாலிஹான மனைவி தான். அப்ப பணிவிடைகள் என்பது அன்போடு கலந்திருக்க வேண்டும், அந்த பரிமாறக்கூடிய அந்த ஸ்டைல், அங்கே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பு முதலாவது கண்ணிலிருந்து வெளிப்பட வேண்டும். பிறகு தன்னுடைய அந்த பணிவிடையின் போங்கு கொண்டு வரக்கூடிய விதம், முன்னாடி வரக்கூடிய அந்த விதம், இவை அனைத்திலுமே அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். நல்லா கொண்டு வந்தாங்க, பொத்துன்னு போட்டு போயிட்டாங்க, கொண்டு வந்து தட்டை கொண்டு வந்து, அதாவது சால்னா சோறு உள்ள தட்டை பொத்துன்னு போட முடியாது, வெறும் தட்டை பார்க்கலாம் நீங்கள், சத்தத்தோடு வைக்கப்பட்டுச்சா, சரி மேடம் கொஞ்சம் சூடாக இருக்காங்கன்னு விளங்கிடும், டம்மு டம்முன்னு பாத்திரம் உளுந்துச்சுன்னு வச்சுங்க, அல்லது அங்கே சட்டி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, சும்மா டம் டம் டம்னு சத்தம் வரும், ஓஹோ டுடே மேடம் இஸ் ஸோ ஹாட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு ஏசி ஆன் பண்ணி விட்டுருணும், புரியுதா? அதான் இதெல்லாம் வெளிப்பாடுகள். நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பயே சொன்னேன் நான், ஏய் 10 மணிக்கு மேலே ஆகிட்டுருக்கு, உன் ஒய்ஃபு எனக்கு தெரியும் பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அல்லானு போயிடுறோம். இல்லை இல்லை முஃப்தி சாப், நீங்கள் இவ்வளோ நாள் சென்று வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உட்காருங்க பேசுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கதவு ஒரு சாத்து சாத்துனாங்க பாருங்க, டமான்னு சொல்லிட்டு, டேங்கப்பா ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ உள்ளார வந்தான் போல இருக்கு, பாம்பு போட்டுட்டு சொல்லிட்டு ஒரு தடவை அடிச்சு, ஒன்றும் இல்லை அப்படி கதவு அப்படி வந்து அடி விட்டாடி மாடி சொன்னே, இது வந்து முதல் சைனு, ரெண்டாவது சைனு வரப்போகுதுன்னு, அடுத்து ஜன்னல் கதவு டமா டமா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சவுண்டாக வந்துச்சு. நான் சொன்னேன் ஆளை உடு நீ ஓடியே போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன சயின்ஸ்? அப்போ இதான் பார்க்கப்படுதாங்க எல்லாமே, நம்ம நினைச்சுக்கிறோம் என்னென்னமோன்னு சொல்லிட்டு இல்லைங்க. உள்ளங்களுக்கு ஏற்ப உறுப்புகளிலே மாற்றங்கள் ஏற்படும். உள்ளத்தில் உள்ள எண்ணங்கள், உள்ளத்தில் உள்ள நீயத்துகள், உள்ளத்தில் உள்ள தன்மைகளுக்கு ஏற்ப உங்களது உடல் உறுப்புகளிலே தானாக மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதர், அவர் முன்னாடி உட்காரும் போது தானா காலை மடக்கி உட்காருவீங்க இல்லையா? சொல்லுங்க, தானா உங்க கால் மடங்கிடும், உங்களுடைய உறுப்புகள் அமைதியாயிடும் இல்லையா? ஒரு போலீஸ் ஆபீசர் முன்னாடி போய் உட்காருறீங்க, அவர் ஆபீஸ்ல எப்படி உட்காருவீங்க? கால் மேல காலை போட்டுட்டு அவர் மூஞ்சிக்கு நேரம் கால் நீட்டிட்டு காலை ஆட்டிக்கிட்டு உட்காருவீங்களா? தானா. ஏன்? உள்ளத்திலே அவர் மீதுள்ள மரியாதை, அவர் மீதுள்ள பயம் உங்களது உறுப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே விளையாடி கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமே ஆனால் இவனுடைய உடல் உறுப்புகள் அமைதியாக இருக்கும். லவ் ஹஷ்யா கல்புஹு லஹஷ்யத் ஜவாரிஹு, இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய குஷூ இருக்குமே ஆனால் இவனுடைய உடல் உறுப்புகள் அமைதியாக இருந்திருக்கும். உள்ளத்தில் அந்த குஷூ இல்லை, எனவே உடல் உறுப்புகள் அசைந்து கொண்டிருக்கின்றன, என்னென்னமோ வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, அப்ப அந்த மனைவி அந்த அன்பை உள்ளத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் போது அதை தொடர்ந்து அவள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அசைவுகள், கொண்டு வந்து வைக்கக்கூடிய முறை, பேசக்கூடிய முறை, பார்வை, இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அது இதை அறியாதவர்களாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக உடனடியாக தங்களை திருத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். தன்னுடைய அசைவுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, தன்னுடைய பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, தன்னுடைய பார்வைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத பெண்களாக, சகோதரிகளாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இன்றே உடனே அதை திருத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்ப வேண்டும். உங்களது ஒரு ஒரு அசைவுகளும் ஒன்று உங்களுக்கு கணவனின் பொருத்தத்தை தேடித்தரக்கூடியதாக இருக்கும், அல்லது கணவனின் கோபத்தை, அதிருப்தியை தேடித்தரக்கூடியதாக இருக்கும். கணவனின் பொருத்தத்தையோ அல்லது கணவனின் அதிருப்தியை தேடித்தரக்கூடியதாக இருக்கும். எனவேதான் செயல்கள், என்ன செயல்களை நீ செய்கிறாய்? ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க, வந்து கேட்டா நிறைய மார்க்க விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏனென்று சொன்னால், இங்கேதான் நாம் பயப்பட வேண்டும். நமது சகோதரி, சில நேரங்களில் மார்க்கமே தெரியாத பெண்ணு கூட நல்ல முறையில் குடும்பம் நடத்திடுறாங்க. சில நேரங்களில் மார்க்கம் நன்கு தெரிந்த பெண்கள் கணவனை அவமரியாதை செய்து விடுகிறார்கள், கணவனின் மனதை காயப்படுத்தி விடுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்க, நீ அதாது பஅலின் அன்டி, உனக்கு கணவன் இருக்கிறாரா, நீ கணவன் உடைய பெண்ணா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் அந்த பெண்மணி, ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கணவர் இருக்கிறார். சொன்னார்கள் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐன அன்தி மின்ஹு, நீ அந்த கணவனிடத்தில் என்ன தகுதியில், என்ன அந்தஸ்தில் இருக்கிறாய், கணவன் உன்னை எப்படி மதித்து வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள். அப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள், லா ஆலு ஜுஹுதன், அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவனை திருப்தி படுத்துவதில் நான் எந்த குறையும் வைப்பதில்லை, அவ்வளவு முயற்சி செய்கிறேன் அவளை திருப்தி படுத்துவதற்காக. பிறகு இதை கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், உன்துரி, நன்கு நீ உன்னையே கவனித்துக்கொள், பார்த்துக்கொள், யோசித்துக்கொள். ஒன்று, அந்த ஐன அன்டி மின்ஹு, அந்த கணவனிடத்திலே நீ எந்த தகுதியில், தரத்தில் இருக்கிறாய் என்பதை நீ நன்கு யோசித்துக்கொள், பார்த்துக்கொள், முடிவு செய்துகொள். ஏன்? ஒன்று, அந்த கணவன் உனக்கு சொர்க்கமாக இருப்பான் அல்லது நரகமாக இருப்பான். என்ன அர்த்தம்? அந்த கணவன் உனக்கு சொர்க்கமாக இருப்பான் அல்லது நரகமாக இருப்பான். என்ன அர்த்தம்? நீ சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக அந்த கணவன் அமையலாம், இல்லை என்றால் நீ நரகம் செல்வதற்கு காரணமாக அந்த கணவன் அமையலாம். என்ன அர்த்தம்? நீ அவனுக்கு பணிவிடை செய்தால் அவனுக்கு நீ பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நீ அவனை காயப்படுத்தினால் அதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு நரகத்தை கொடுத்து விடுவான், பயந்துகொள். ஆகவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய பெண்கள் சமுதாயத்திற்கு, நமது சகோதரிகளுக்கு கற்றுத்தர வேண்டிய இந்த பண்பு மிக முக்கியமான பண்பு. பணிவிடையில் இங்கே கவனியுங்கள், இந்த பணிவிடை எப்படி இருக்க வேண்டும்? பிஹுப்பின், அன்போடு இருக்க வேண்டும். வஹ்திராமின், மரியாதையோடு இருக்க வேண்டும், வஐஜ்ஜத்தின் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும், வப்திகாய் அஜ்ரின் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி இருக்க வேண்டும். அந்த பணிவிடையோடு அழகான பார்வையும் கண்ணியமான பார்வையும் பாசமான பார்வையும் அங்கே இணைய வேண்டும். இப்படி ஒரு பெண் அமையும் போதுதான் அவள் ஒரு முழுமையான கனிவான மனைவியாக மாறிவிடுகின்றாள். எந்த கனிவான மனைவியின் அன்பை கணவன் வாழ்நாளெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவானோ அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக அந்த பெண் ஆக முடியும். அப்படி இல்லை என்றால் சில இடங்களிலே நாம் பார்ப்பதை போன்று, என்னங்க வீட்டுக்கு இன்னும் போலையா கேட்டான், இப்படி மணியப்பா பார்த்தல இன்னும் தூங்கி இருக்க மாட்டாங்க, என்னங்க சொல்றீங்கல்ல, தூங்கினவுன்னு போனா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும், என்ன தூங்கினவுன்னு, யாரு தூங்கினவுன்னு, மனைவியா. நைஸா போய் கதவை திறந்துட்டு அடுப்பாங்கரையில் போய் எலி உருட்டின மாதிரி பூனை உருட்டின மாதிரி ஏதாவது இருக்கிறத சாப்பிட்டுட்டு அல்லான்னு போய் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்துட்டு அதோடு அல்லான்னு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா? வெறுப்புகள், காழ்ப்புணர்ச்சிகள், திட்டுதல், ஏசுதல், குறை காணுதல், கோப கனல்களோடு பார்வைகளை வீசுதல், அதிருப்தி, இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கைக்காக திருமணமா? இந்த வாழ்க்கைக்காக சம்பாத்தியமா? அன்பானவர்களே இல்லை. சரி, இங்கே இன்னொரு விஷயத்துக்குள்ளார போயிட்டு அப்படியே வெளியே வந்து முடிச்சுப்போம். கவனியுங்கள், நான் உங்களுக்கு இந்த உரையின் தொடக்கத்திலே சொன்னேன், மனைவி குடும்ப வாழ்க்கையில் தனது பங்களிப்பை உணர வேண்டும் என்ற வார்த்தை மறந்திருக்க மாட்டீர்கள். கணவன் தனது குடும்ப வாழ்க்கையில் தனது பங்களிப்பை உணர வேண்டும் என்று சொன்னேன். ஒரு ஆண் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எவ்வளவு சிரமங்களை கொடுத்திருக்கிறான் தெரியுமா? சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், தாய்க்கு அவன் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், தந்தைக்கு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், அவன் மூத்த சகோதரனாக இருந்தால் இளைய சகோதரர்களுக்கு அவன் சம்பாதித்து தர வேண்டும், இன்னும் சமுதாய கடமைகள், சமுதாய பொறுப்புகள், இவ்வாறெல்லாம் இருந்தும் இன்னொருவருக்கு மகளாக இருந்த ஒரு பெண்ணை, இன்னொருவருக்கு சகோதரியாக இருந்த ஒரு பெண்ணை, இன்னொரு குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய பொறுப்பிலே இருந்த ஒரு பெண்ணை திருமணம் என்ற ஒப்பந்தத்தை கொண்டு தன்னுடைய பொறுப்பிலே எடுத்து அவளுக்கான உஜீவனத்தையும் வாழ்வு ஆதாரத்தையும் கொடுக்கின்றான். அவள் மூலமாக தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவன் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான் என்றால் கணவனுடைய சுமைகளை நீங்கள் சாதாரணமாக மதிப்பிட்டு விடலாமா? பெண்கள் என்ன நினைக்கிறார்கள், நீங்க என்ன பெரிய கிழிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறீர்கள், எப்படி உங்களது கணவனை இப்படி நீங்கள் சாதாரணமாக மதிப்பிடுகிறீர்கள்? ஒரு அவர் வேலை செய்கிறவராக இருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு ஆண் தன்னுடைய எஜமானர்கிட்ட ஏசு வாங்குறாரு, திட்டு வாங்குறாரு, வெயில், குளிர், மழை, வெள்ளம்னு பார்க்கறது இல்லை, கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாரு இல்லையாங்க, சொல்லுங்க. சரி, ஒரு வியாபாரியா இருக்கிறார், எவ்வளவோ நஷ்டம் ஏற்படுது, எவ்வளவோ அவருக்கு லாஸ், இழப்பு ஏற்படுகிறது, எவ்வளவோ கஸ்டமர் சரக்கு கொடுத்தவங்க வந்து திட்டுறாங்க, வைக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது, தொழிலாளிகளோட பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, எத்தனையோ பேர் ஏமாத்திட்டு போயிடறான், இவ்வளவு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவர் உங்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்கிறாரா இல்லையா சொல்லுங்க. எந்த ரூபத்தில் பார்த்தாலும் சரி, அரசாங்க வேலை செய்யட்டும், தனியார் வேலை செய்யட்டும், சொந்த வியாபாரம் பார்க்கட்டும், எதுவா இருந்தாலும் எவ்வளவு சிரமத்துக்கிடையிலே அவர் உங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை உங்களை நிழலிலே வைத்து விட்டு, உங்களை நிழலிலே வைத்து விட்டு, உங்களுக்கு மழை தெரியாது, உங்களுக்கு வெயில் தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களையும் உங்களது பிள்ளைகளையும் அவர்கள் வீட்டிலே குடும்பத்திலே வைத்து விட்டு மழையை அவர் சுமக்கிறாரு, வெயிலை அவர் தாங்கிக்கிறாரு, தாகத்தை அவர் தாங்குறாரு, பசியை அவர் தாங்குறாரு, கஷ்டத்தை அவர் தாங்குறாரு, ஏசு இழப்பு எல்லாத்தையும் அவர் தாங்குறாரு, தாங்கிட்டு வந்து உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுடைய ஹக்கை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது சாதாரண பங்களிப்பா? இது எவ்வளவு பெரிய பங்களிப்பாக இருக்குமே ஆனால் இந்த பங்களிப்புக்கு நன்றி கெட்டத்தனமாக நடப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் அதிகம் நரகத்தில் நுழைவதற்குரிய காரணமாக சொல்லியிருப்பார்கள். பெண்களை பார்த்து சொன்னார்கள், இன்னி உரித்து குன்ன அக்ஸர் அஹ்லின்னார், உங்களை நான் அதிகமாக நரகத்திலே பார்த்தேன் என்று பயந்து போய் கேட்டாங்க பெண்கள். யார் ரசூலல்லாஹ், ஏன், என்ன காரணம் என்று. அதிலே முதலாவது காரணமாக சொன்னார்கள், கணவனோடு நன்றி கெட்டத்தனமாக நடக்கிட்டீர்கள் என்று. கணவன் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த இந்த உதவி, கணவன் உங்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவி, உங்களுக்கு அவர் இருப்பிடத்தை கொடுத்தார், உங்களுக்கு அவர் உறைவிடத்தை கொடுத்தார், உடையை கொடுத்தார், உணவை கொடுத்தார். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த உதவிக்கு நன்றி கெட்டத்தனமாக நடப்பதை தக்குஃபுர் என்று சொன்னார்கள். ஒரு நிராகரிப்புக்கு சமமான பாவம் என்று சொன்னார்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கணவனின் இந்த பங்களிப்புக்கு நீங்கள் அவருக்கு இந்த பணிவிடையை பகரமாக தரவில்லை என்று சொன்னால் வேற எதை தர முடியும் என்று. வெறும் படுக்கை மட்டுமா? 5 நிமிடம், 10 நிமிடம், அரை மணி நேர படுக்கை மட்டுமே கணவனுடைய இந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பகரமாக ஆகிவிடுமா? முட்டாள்தனமான எண்ணம் அது. சில பெண்கள் நினைக்கிறார்கள், இழுத்து மூடி முறுக்க போட்டு பருதா போட்டு அப்படியே கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய ஆலிம்சா ராபியா பசரியா மாதிரி நடந்துகிட்டா தங்களை பெரிய தக்குவாதாரி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஒன்னும் கிடையாது, குப்பையில தூக்கி போட்டுவாங்க. எப்ப கணவனுடைய ஹக்கை நீ மறுத்தால் என்னங்க அந்த ஹக்கு? அதுவும் ஒரு ஹக்கு, அது ஹக்குனுடைய எல்லை, அது அதுவும் ஒரு ஹக்கு. ஆனா அந்த 5 நிமிட வாழ்க்கை தான் வாழ்க்கையா? அந்த அரை மணி நேர வாழ்க்கை தான் வாழ்க்கையா? அது போக உள்ள வாழ்க்கையின் பகுதிகள் அதிகமா அல்லது அந்த வாழ்க்கையின் பகுதி அதிகமா சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையிலே அது ஒரு 5 நிமிட அரை மணி நேர வாழ்க்கை, அது போக உள்ள வாழ்க்கை. அதில் தான் உணவு இருக்கிறது, பரிமாறுதல் இருக்கிறது, பணிவிடை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, உறவாடுவது இருக்கிறது. அது எல்லாம் ஜீரோவா இருக்குது. என்ன, மனைவி தனது ஹக்கை நிறைவேற்றியவளாக ஆகிவிடுவாளா? ஒரு காலம் ஆக மாட்டான். ஆகவே அன்பான சகோதரிகளே, உங்களது கணவர் உங்களுக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒரு நேமத். அல்லாஹுத்தல அவர் மூலமாக உங்களுக்கு உணவளிக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த பணிவிடையை நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்வது. நீங்கள் இப்போது பணிவிடை செய்கிறீர்கள், அந்த பணிவிடையை முறைப்படுத்துங்கள், அழகுபடுத்துங்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த பணிவிடைகளை நீங்கள் செய்யும் போது உங்களது பார்வைகள் அன்போடு பாசத்தோடு அந்த பார்வைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு அன்பான பாசமான கனிவான நல்ல வார்த்தைகளை உங்களது கணவனுக்கு பயன்படுத்துங்கள், உங்களது கணவனுக்கு சொல்லுங்கள். பிறகு பாருங்கள், குடும்ப வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக, சீராக, அமைதியாக, பரஸ்பர அன்போடு இருக்கிறது என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் எல்லா மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நசீபாக்குவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.